எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 43. யாவே திரும்பி வந்தார். பின்னர் அந்த மனிதர் தீர்த்திசை நோக்கி இருக்கும் வாயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். இதோ இஸ்ராயலின் கருடைய மகிமை கிழக்கில் இருந்து வந்தது. அவருடைய வருகையின் பேரொளி வெள்ளப்பெருக்கின் இரைச்சல் போல கேட்டது. அவருடைய மகிமையால் மண்ணுலகம் ஒளி வீசிற்று. நான் பார்த்த காட்சி அவர் நகரத்தை அழிப்பதற்காக வந்தபோது நான் கண்ட காட்சியைப் போலவும் கேவார் நதி அருகில் முன்பு நான் கண்ட காட்சியைப் போலவும் இருந்தது. நானோ தரையில் முகங்கு புற விழுந்தேன். ஆண்டுடைய மகிமை கீழ்த்திசையை நோக்கியிருக்கும் வாயில் வழியால் திருக்கோயிலுக்குள் நுழைந்தது. அப்பொழுது ஆவி என்னை பிடித்து தூக்கி உள்முற்றத்திற்கு கொண்டு வந்து விட்டது. இதோ ஆண்டுடைய மகிமை திருக்கோயிலை நிரப்பிற்று. அந்த மனிதர் என்னருகில் இன்னும் நின்று கொண்டிருந்தார். அப்போது திருக்கோயிலுக்குள் இருந்த யாரோ என்னிடம் பேசும் குரல் கேட்டது. அவர் எனக்கு சொன்னார், மனிதா, இது நமது அரியணைக்குரிய இடம். இது நமது கால்மனைக்கான இடம். இங்கே இஸ்ராயல் மக்கள் நடுவில் நாம் எந்தெந்தைக்கும் குடியிருப்போம். இஸ்ராயல் வீட்டாரோ அவருடைய அரசர்களோ நமது பரிசுத்த பெயரை தங்கள் வேசித்தனத்தாலும் தங்கள் அரசர்களின் கல்லறைகளாலும் இனி ஒரு காலம் தீட்டுப்படுத்த மாட்டார்கள். ஒரு சுவர் மட்டும் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்க தங்கள் வாயில்படியை நமது வாயில்படிக்கு எதிரிலோ தங்கள் கதவு நிலைகளை நமது கதவு நிலைகளுக்கு எதிரோ வைப்பதால் தீட்டுப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் கட்டிக்கொண்ட அருவறுப்பான செயல்களால் முன்பு நமது திருப்பெயரை பங்கப்படுத்தினார்கள். அதற்காக நாம் நமது கோபத்தில் அவர்களை அழித்தோம். இப்பொழுதோ அவர்கள் தங்கள் சிலை வழிபாட்டையும் தங்கள் அரசர்களின் கல்லறைகளையும் நம் திருமுன்னிலிருந்து தள்ளிவிடட்டும். நாம் அவர்கள் நடுவில் எந்தெந்தைக்கும் குடியிருப்போம். மனிதா, இஸ்ராயல் வீட்டாருக்கு நீ கோயிலை காண்பி. அவர்கள் இதை கண்டு தங்கள் அக்கிரமங்களுக்காக வெட்கப்படட்டும். இதன் அளவை அவர்கள் அளந்து பார்க்கட்டும். அவர்கள் தாங்கள் செய்தவற்றுக்கெல்லாம் வெட்கப்பட்டால் அப்போது நீ அவர்களுக்கு திருக்கோயிலின் வரைபடத்தையும் கட்டடப்பாணியையும் முன் வாயில்களையும் பின் வாயில்களையும் அதன் ஒழுங்குகளையும் எல்லா கட்டளைகளையும் முறைமைகளையும் சட்டங்களையும் விளக்கி காட்டி அவர்கள் முன்பாக எழுதி அவர்கள் அந்த முறைமைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கும்படி சொல். திருக்கோயிலின் சட்டம் இதுவே. மலையுச்சியில் சுற்றி இருக்கும் திடல் முழுவதும் மிகவும் பரிசுத்தமான இடம். இதோ திருக்கோயிலின் சட்டம் இதுவே. பீடம் முழத்தின் அளவுக்கேற்ப பீடத்தின் அளவுகள் பின்வருமாறு. ஒரு முழம் என்பது கைமுழம் ஒன்றும் நான்கு விரற்கடையும் கொண்டது. பீடத்தின் அடிப்பாகம் ஒரு முழ உயரமும் ஒரு முழ அகலமும் ஆனது. சுற்றுப்புறத்தில் அதன் ஓரத்தில் ஒரு சாண் விளிம்பு இருக்கும். பீடத்தின் அளவு இருக்க வேண்டியது இவ்வாறு. தரையில் இருக்கும் அடிப்பாகம் துவக்கி ஆதாரத்தின் கீழ்நிலை வரை இரண்டு முழமும் அகலம் ஒரு முழமும் சிறிய விளிம்பு முதல் பெரிய விளிம்பு வரை நான்கு முழமும் அகலம் ஒரு முழமும் இருத்தல் வேண்டும். பலிபீடத்தின் சிகரம் நான்கு முழ உயரமானது. அதிலிருந்து முளைத்தாற்போல் ஒரு முழ உயரமுள்ள கொம்புகள் நான்கு இருந்தன. பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் உள்ள ஒரு சதுரம். அதன் நாற்புறமும் உள்ள நீள் விளிம்பு 14 முழ நீளமும் 14 முழ அகலமும் உடையது. அதன் கணம் சுற்றிலும் அரைமுழமும் அதன் அடிப்பாகம் சுற்றிலும் ஒரு முழமுமாய் இருந்தது. அதன் படிகளோ கிழக்கு நோக்கி இருந்தன. பீடத்தின் அபிஷேகம். அவர் இன்னும் தொடர்ந்து பேசினார். மனிதா, ஆண்டவராகிய இறைவன் கூறுகிறார், பீடத்தை பற்றிய ஒழுங்குமுறைகளாவன தகன பலிகளையும் இரத்த தாரை பலிகளையும் தருவதற்காக இப்பீடத்தை கட்டுகிற அந்த நாளில் இந்த பீடத்தில் நமக்கு பணி செய்ய வரும் சாதோக்கின் வழிவந்த அர்ச்சகர்களுக்கும் லேவியர்களுக்கும் பாவ பரிகாரம் பலிக்கென ஒரு காளையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவராகிய இறைவன். பிறகு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் நீள் விளிம்பின் நான்கு கோடிகளிலும் சுற்றிலும் இருக்கும் விளிம்பிலும் பூசி பீடத்தை தூய்மைப்படுத்தி பாவ பரிகாரம் செய்ய வேண்டும். பாவ பரிகாரத்துக்காக படைக்கப்பட்ட காளையை கொண்டு போய் கோயிலின் தனிப்பட்ட கட்டடத்தின் தூயகத்திற்கு வெளியில் சுட்டரிக்க வேண்டும். இரண்டாம் நாள் பாவ பரிகாரத்துக்கென பழுதற்ற வெள்ளாட்டுக்கடா ஒன்றை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இளங்காலையினாலே தூய்மைப்படுத்தியது போல பீடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மைப்படுத்தி முடிந்ததும் மாசற்ற காளை ஒன்றும் பழுதற்ற ஆட்டுக்கடா ஒன்றும் மந்தையிலிருந்து கொண்டு வந்து பலியிட வேண்டும். அவற்றை ஆண்டவரின் திருமுன் ஒப்புக் கொடுப்பார்களாக. அர்ச்சகர்கள் அவற்றின் மேல் உப்பு தூவி அவற்றை ஆண்டவருக்கு தகன பலியிடுவார்கள். 7 நாள் வரைக்கும் நாடோறும் பாவ பரிகாரமாக ஒரு வெள்ளாட்டுக்கடாயை பலியிட்டு மற்றும் மாசற்ற காளை ஒன்றும் பழுதற்ற ஆட்டுக்கடா ஒன்றும் மந்தையிலிருந்து கொண்டு பலியிடுவார்களாக. 7 நாளளவும் பலிபீடத்தை தூய்மைப்படுத்தி அதற்காக பாவ பரிகாரம் செய்து அபிஷேகம் செய்வார்கள். 5 நாட்களுக்கு பின் 8ஆம் நாள் முதற்கொண்டு அர்ச்சகர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் ஒப்புக் கொடுப்பார்கள். அப்பொழுது நாம் உங்களை ஏற்றுக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவராகிய இறைவன்.